பரிகாரம்னா குற்றத்துக்கு பிராய சித்தம், அதுக்கு தமிழ்ல கழுவாய் என்று சொல். ஒவ்வொரு காரியங்கள்லையும் நல்லதும் உண்டு கெடுதலும் உண்டு. நல்ல காரியங்கள் செய்யும் போதே சில குற்றங்கள் வரும், அந்த குற்றங்களை எவ்வாறு நீக்கிக் கொள்வது, அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி இந்த இயல்ல நிறைய சொல்றார். பரிகாரவியல்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பரிகாரவியல் என்ன என்ன பரிகாரம், என்ன என்ன குற்றத்துக்கு என்னென்ன பரிகாரம், எந்த எந்த மந்திரங்களை உச்சரிப்பது, ஆசார அனுஷ்டானம் இதெல்லாம் சொல்றது. ஆசாரம் அனுஷ்டானம்னு ரெண்டு உண்டு செய்வத்துல. ஆசாரம்னா தினந்தோறும் செய்ய வேண்டிய காரியங்களை குறைவில்லாமல் செய்வது, தூங்கி எழுந்ததிலிருந்து பல் துலக்குவது, சாப்பிடுவது, கையலம்புவது, வாய்க்குப்பளிப்பது, ஆடை உடுத்துவது, தூங்குவது, எல்லாத்துலேயும் ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும். ஆச்சாரத்தை கடைபிடிப்பவன் தான் ஆச்சாரியன், ஆச்சாரத்தை உடையவன் ஆச்சாரியன். அதனால எந்த விதத்திலும் குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும், அது ஆசார சீலர்கள், பக்குவ ஆசார சீலர்கள். அதனால ஆசாரம் ரொம்ப அவசியமானது, அதுல குற்றம் வராமல் இருக்க வேண்டும். அப்புறம் அனுட்டானம், அனுட்டானம்னா செய்யக்கூடிய வழிபாடுகள். ஆசாரம் அனுட்டானம் ரெண்டும் ஒரு வார்த்தை, இதை சொன்னா அதை சொல்லணும், ஆசாரம் இஷ்டம். அப்புறம் பயபக்தி, பயம் இருக்கணும் பக்தியும் இருக்கணும், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவோம் இல்லையா, அதுபோல ஆசார அனுஷ்டானங்களை சொல்றார். அறிந்திடுக பரிகாரம் அவலம் வினை அறுத்தற்கு, பரிகாரத்தினுடைய பயன் என்ன, வினையை அறுப்பது. அறிந்திடுக பரிகாரம் அவலம் வினை அறுத்தற்கு, அறைந்திடுவார் அரு முனிவ ஆகார சுத்தி நிறைந்த நிறைந்த புனலால் மாசு நீக்கல் உடற்கு ஆடை நிகழ் நீரின் அழுக்கு அறுக்கை நீசரை பேசிடிலும் பிறந்து இறந்த ஆசூசம் பேணி அரல் மூழ்கும் பெற்றி என பேசிய இம்முறை அனைத்தும் பெற்றார் சிறந்த பரிகாரத்தை செய்து அவலமான தீவினையில் தீர்ந்திடுவர் நண்பலனும் செறிவார். நமக்கு பாவங்கள் எதனாலே வருகின்றது, குற்றங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து புலன்களாலே உண்டாகின்றது. உடம்பினாலே குற்றம், வாக்கினாலே குற்றம் உண்டாகிறது, செவியினாலே குற்றம், மூக்கினாலே குற்றம், மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து புலன்களாலும் குற்றம் உண்டாகின்றது. இந்த குற்றங்களை அசுத்தங்களை தண்ணீரின் மூலமாக நீக்கிக் கொள்ள வேண்டும். தண்ணீர்னா நிறைந்த நீர், ஓடுகின்ற தண்ணீரில் குளிப்பது விசேஷம், ஆற்றிலே குளிப்பது ரொம்ப விசேஷம். தூய ஆறு, கங்கை, காவிரி முதலான புண்ணிய தீர்த்தங்களில் குளிப்பது ரொம்ப விசேஷம். தினந்தோறும் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன செய்ய முடியும். கடல்ல நீராடுவது ரொம்ப விசேஷம்னு சொல்லுது, தினந்தோறும் கடலுக்கு போக முடியுமா? குளித்தல்ல இருக்கவங்களுக்கு பரவாயில்ல, பக்கத்துல காவேரி இருக்கு, ரொம்ப விசேஷம் காவேரியில குளிப்பது. நான் தீர்த்தங்கள்ல தான் அந்த தீட்சை தபத்தினுடைய சாநித்தியங்கள்லாம் அதுல அடங்கி இருக்குது, முனிவர்கள் அதுல விட்டுட்டு சென்றார். குளிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்க வேண்டியதான், ஓம் கங்கேஷ யமுனேஷ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்வின் சந்நிதம் குரு ஏவி இடர் கடலிடைப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவி அருத்தேர வாங்கியாங்கே பூவி அமர் உலகனைத்தும் உருவி போக குறியில் அரு குணத்தாண்டு கொள்வர் போரும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி ஒற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவிவரு குமரியோடு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கோட்டத்தும் கூத்தனாரே. இது எந்த ஊர் தேவாரம்? குடந்தை கீழ் கோட்டத்தும் கூத்தனார். இந்த தேவாரத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணோம்னா எல்லா தீர்த்தங்களிலும் சென்று குளித்ததற்கு சமமான பலன் உண்டு. அப்படி குளிக்காமல் சாதாரண தண்ணீரிலே குளிப்பது ஒரு வகையான குற்றம். அதன் பிறகு வெந்நீரிலே குளிப்பதும் குற்றமா, சுடுதண்ணியில குளிக்கிறதும் குற்றம், உடல் நிலையினால சுடுதண்ணியில குளிக்கிறோம் அது ஒரு வகையான குற்றம். அதன் பிறகு நம்ம உடம்பிலே ஆடை தரித்திருக்கும் போது வியர்வை முதலான குற்றங்கள் படுகின்றன, அது ஒரு வகையான குற்றம். அதன் பிறகு இழிந்தவர்களோடு பேசிய குற்றம், அடியார்களோடு தான் பேசணும், நல்லவர்களோடு பேசணும், நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அதே போல தீயாரை காண்பதும் தீதே, தீமிக்க தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீமிக்க தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே. அதனால நல்லவர்களோடு தான் நம்ம சேர்க்கையை வச்சுக்கணும், பேசுவது பழகுவது சாப்பிடுவது எல்லா விதமான விஷயங்களும் முடிந்த வரைக்கும் அடியார்களோடு வச்சுக்கணும். நம்ம உலகியல்ல இருக்கிற என்ன செய்ய முடியும், அடியார்கள் அதுவும் நம்ம குளித்தலையில ஓரளவு அடியார்களை பார்க்கறோம், இன்னும் வெளியூர்ல இருக்கவங்களுக்கு அதுவும் கிடைக்காது. அதனால ஓரளவு சான்றோர்களோடும் பெரியோர்களோடும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அஞ்ஞானியை கண்டா சொல்லாம ஒதுங்கிட வந்தது. கும்புடதோர்க்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்பு கறிக்கு 1000 தான் வேண்டுமே. வம்பு சரி, தீயாரை கண்டால் தெரியாத தூரத்தை நீங்குவதே, தீங்கினதன் கண்ணில் தெரியாத தூரத்தை நீங்குவதே நல்ல நெறி. அவங்களுக்கு இவ்வளவுதான் கணக்கு இல்லை, 1000 முழம் 10 முழம்னு வேண்டியதில்லை, கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயிட வேண்டியதானே. தீங்கினதன் கண்ணில் தெரியாத தூரத்தை நீங்குவதே நல்ல நெறின்னு அவையார். அதனால துட்டர்களோடு சேருவது அவர்களோடு பேசுவது பெரிய குற்றம். அதனால்தான் மாணிக்க வாசகர் சொன்னார், வணங்கத் தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூவல்லிக்கு அடியார் நடுவில் இருக்கும் அவளை புரியார். அதனால் அடியார்களோடு சேர வேண்டும், குற்றமுடையவர்களோடு சேருவதும் பேசுவதும் குற்றமாகும். இப்படி வகையான ஒரு குற்றம். அன்பிறகு பிறப்பு இறப்புக்களால் வீட்டில் ஏற்படுகின்ற தீண்டல் முதலான குற்றம். பிறப்பினாலே குற்றம், இறப்பினாலே குற்றம், தீண்டல் 10 நாள் 15 நாள் அந்த விதிப்படி. இந்த குற்றங்கள் நீங்குவதற்காக நல்ல நீரிலே முழுகி தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அக்குற்றங்களுக்கு ஏற்ற கடுவாய்களை செய்து தூய்மையடைந்தால் அவர்கள் செய்த குற்றத்திலிருந்து விடுபடுவர், நல்ல பலன்களையும் பெறுவர். இப்படியான குற்றங்கள் வருகின்ற போது அதற்கு பரிகாரங்களை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த பரிகாரங்களை வரிசையை சொல்றார். பரிகாரம் கிருகபதிக்கும் பிரமசாரிக்கும் பகர்ந்திடுவாம், பௌதிகனே நைட்டிகனே என்று ஆம் விரதியரும் இருவர் இருவிதம் காமம் அகாமம் என இருவினையும் கிருகபதி அகாம வினையினுக்கு பரிகாரம் பகர்ந்திடுவாம், ஒளியாலும் காமம் பார்க்க இருகுனிதம் என பௌதிகனுக்கு இரட்டி கிருகபதியினும் பரம விரதிக்கு 4 எழும் என அறிக வினை பாவங்கள் கெடுப்பார். பரிகாரத்தில் கிரகஸ்தன் பிரம்மச்சாரின்னு 2 வகை. கிரகஸ்தன்னா இல்லறத்தில் இருப்பவர், பிரம்மச்சாரின்னா இல்லறத்திலிருந்து திருமணம் செய்து கொள்ளாது இருப்பவர்கள். இது வந்து ஆச்சிரமம் சொல்லுவது. ஆச்சிரமம்னா 4 வகையான ஆச்சிரமம், பிரம்மச்சாரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சாரினா பிறந்ததிலிருந்து திருமண ஆகின்ற வயது வரை பிரம்மச்சாரிய விரதம், பிரம்மச்சாரிய விரதம்னு பேர். கிரகஸ்தன் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை வந்து கிரகஸ்தன் இல்லற வாழ்க்கை. வானப்பிரத்தம், வானப்பிரத்தம்னா மனைவியோடு வனத்திலே சஞ்சரிப்பது. அதன் பிறகு சந்நியாசம், சந்நியாசம் பெற்றுக்கொள்வது, மனைவியையும் துறந்துவிட்டு யோக நெறியிலே நின்று சந்நியாசம் வாங்கி கொள்வது. இப்படி 4 விதமான ஆச்சிரமங்கள் உண்டு. இந்த ஆச்சிரமத்தில் முதல் வகையாக இருப்பது பிரம்மச்சாரியம் கிரகஸ்தன், இது ரெண்டு தான் நமக்கு முக்கியமானது. வானப்பிரத்தம் சந்நியாசம் வந்து அதிகமாக நூல்களில் சொல்லப்படுது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக துறவு போயிட்டதுனால அவங்களுக்கு பரிகாரங்கள் இதெல்லாம் அதிகம் விதிக்கப்படவில்லை. இல்வாழ்வானுக்கும் மனமாகாதவனுக்கும் பரிகாரம் சொல்லுவோம். மனமாகாதவர் பௌதிக பிரம்மச்சாரி நைட்டிக பிரம்மச்சாரின்னு 2 வகை. பிரம்மச்சாரியில பௌதிக பிரம்மச்சாரி, 2வது நைட்டிக பிரம்மச்சாரி. பௌதிக பிரம்மச்சாரி என்பவன் பிறந்ததிலிருந்து வேத ஆகமங்களை கற்று தேர்ந்து ஞானாசிரியனை அடைந்து நல்ல பக்குவத்தோடு நெறியிலே நிற்பவன், திருமணமாகின்ற காலம் வரை அந்த நெறியிலே நிற்பவன் பௌதிக பிரம்மச்சாரி, முறையோடு வாழ்வு. நைட்டிக பிரம்மச்சாரினா கல்யாணமே பண்ணிக்காதவன், கடைசி வரையும் அதே நெறியை பின்பற்றுவான். பௌதிகம்னா பாதி வரையும் பிரம்மச்சாரியா இருப்பான், நைட்டிகம்னா ஆயுட்காலம் முழுவதையும் பிரம்மச்சாரி வர்றதோடு இருப்பவன் நைட்டிக பிரம்மச்சாரி. விவேகானந்தர் இந்த மாதிரி சில நைட்டிக பிரம்மச்சாரி. அப்புறம் இல்லறத்தில் வாழ்வோர், இது பிரம்மச்சாரியில 2 வகை. அதன் பிறகு அறிந்து செய்கின்ற பாவம் அறியாமற் செய்கின்ற பாவம்னு பாவத்தில் 2 வகை, பிரம்மச்சாரியில 2 வகை, பாவத்தில் இது அறிந்து செய்கின்ற பாவம். அறிந்து செய்கின்ற பாவத்துக்கு காமம்னு பேர், அறியாமற் செய்கின்ற பாவத்துக்கு அகாமம்னு பேர், காமம் அகாமம் இந்த 2 வகை. மனுமிருதி, மனுமிருதி கூறியுள்ளபடி கல்வி கற்று தேர்ச்சி பெறும் வரை பிரம்மச்சாரியம் பேணி தேர்ச்சி பெற்ற பின்னர் மனம் புரிந்து இல்வாழ்க்கையில் ஈடுபடுவர் பௌதிக பிரம்மச்சாரி. இந்த பிரம்மச்சாரிக்கு அப்புறம் கிரகஸ்தன் இருக்காங்க இல்லையா, இதுல வந்து அறிந்து செய்கின்ற பாவத்துக்கு பரிகாரம் சொல்றார். அறிந்து செய்கின்ற பாவம் பரிகாரத்தினாலே நீங்கும், அறியாமற் செய்கின்ற பாவம் பரிகாரத்தினால், ரெண்டுமே பரிகாரத்தினால் நீங்கும். அறியாமற் செய்கின்ற பாவம் அறிந்து செய்கின்ற பாவத்தை விட ரெண்டு மடங்கு செய்யணும். ஒருத்தர் வந்து தெரியாம பாவம் பண்றான், இல்லறத்துல மனைவி மக்களோடு வாழ்கின்ற ஒருவர், அவருக்கு வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார். இருந்தாலும் பாவம் செய்யும்படியா இயல்பா ஏதோ ஒரு வகையில வினை தூண்டி விடுகிறது. உதாரணமா ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுங்க, பாம்பு அடிச்சிடும், பாம்பு அடிக்கிறது பாவமா புண்ணியமா? பாவம் தான், அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது, இயல்பா அறியாம பாவம் வருது. அதுக்கு பரிகாரம் சொல்றார், அறிந்தே பாவம் செய்கிறார். அப்ப அறிந்து செய்கின்ற பாவம் அறியாது செய்கின்ற பாவம் இருக்கு இல்லையா, அறியாமல் செய்கின்ற பாவத்துக்கு என்ன பரிகாரம் இருக்குதோ அது மாதிரி இரண்டு மடங்கு செய்யணுமா அறிந்து செய்கின்ற பாவத்துக்கு. பௌதிக பிரம்மச்சாரி அறிந்து செய்யின் இரண்டு மடங்கு செய்க, பௌதிக பிரம்மச்சாரி பாவம் செஞ்சான்னா ரெண்டு மடங்கு புண்ணிய வழிபாடுகளை செய்க. பரிகாரம் கோயிலுக்கு போதல், ஜபம் பண்ணுதல், இதில் பெரும்பாலும் மந்திர ஜபத்தை தான் சொல்றார். இன்னென்ன பாவத்துக்கு இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணணும்னு சொல்றார். எல்லாம் சிவபூஜை செய்கின்றவர்களுக்கு அவசியமான. நைட்டிக பிரம்மச்சாரி பாவம் செய்தானால் அந்த பரிகாரத்தை போல நான்கு மடங்கு செய்ய வேண்டும். நைட்டிக பிரம்மச்சாரி ஆகி பாவம்னா நான்கு மடங்கு இந்த பரிகாரத்தை. அதனால இல்லறத்தில் இருப்பவர்களை விட துறவரத்தில் இருப்பவர்களுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பரிகாரம் அதிகமாக வேணும். இவங்க செய்யறத போல அவங்க ரெண்டு மடங்கு நான்கு மடங்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்பது இதில் குறிப்பிடத்தக்க செய்தி. பாவம் அது காமம் அகாமம், அது அறிந்து செய்கின்ற பாவம், அது ரெண்டாவது சொல்லியாச்சு. அதன் பிறகு வினையில் ரெண்டு வகை, செய்த வினை செய்கின்ற வினை. உட்பரப்புகளிலே செய்கின்ற வினை நிறைய இருக்கிறது, செய்த வினை, அப்புறம் இப்போ செய்து கொண்டிருக்கின்ற வினை. இந்த இரண்டு வகையாலும் வினை பாவம் வருகின்றது, அதனையும் பரிகாரங்களினாலே நீக்கிக் கொள்ளலாம் என்று முன்னே சொல்லிவிட்டார். வினைகளின் பகு முற்றும் வினை தெய்வீகத்தால் மோகத்தால் நோயால் மூர்க்க அரசர் சோரர் இவர் முடுகு பயத்தாலும் அகாமம் காமத்தை பற்றி விளக்கம் சொல்றார். பயத்தினாலே பாவம் உண்டாகும். ராஜாக்கள் அரசர் வந்து இதை சொல்றார், அரசர் வந்து இவரை சதாசிவ ஐயாவை பார்த்து ஒரு 10,000 லஞ்சம் வாங்குன்னு சொல்றார். பயத்தினால வாங்கிதானே ஆகணும், சூழ்நிலை வந்தா வாங்கிதானே ஆகணும், ஏதோ ஒரு வழியில் பயத்தினாலே பாவம் உண்டாகின்றது. அதன் பிறகு தெய்வத்தினாலே பாவம் உண்டாகிறது, தெய்வத்தினாலே பாவம் உண்டாகுது. தெய்வம்னா இந்த இடத்துல விதியினாலே பாவம் உண்டாகுது, போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினாலே இப்பவும் பாவம் உண்டாகிறது. உதாரணமாக குழந்தைகள் சேட்டை பண்ணுது, அடிக்க வேண்டியதாக இருக்குது, சொந்தக்காரன் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான், ஏதோ ஒன்று கடிந்து பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இது எதனால் வருகிறது? விதியினாலே வருகிறது, அப்படி பாவம் உண்டாகிறது. அதன் பிறகு மயக்கத்தினாலே பாவம், ஒரு பொருள் மீது உள்ள ஆசையினாலே பாவம், மயக்கம்னா ஆசையினாலே பாவம் உண்டாகும். நோயினாலே பாவம் உண்டாகிறது, வியாதியினாலே சில பாவம், வியாதியினாலே கஷ்டப்படும் போது குளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், செய்ய வேண்டிய கிரியைகளை செய்ய முடியாமல் குற்றம் உண்டாகின்றது, ஆனால் வியாதியினாலே பாவங்கள் உண்டாகும். கள்வர்களாலே பாவம், திருடர்கள் நிறையா வர்றாங்கன்னு சொல்லுங்க, அந்த நேரத்தில் திருடன் ஒருத்தன் வர்றான் வழியில், பணம் எவ்வளோ வச்சுன்னு கேட்குறான், நான் 10 லட்சம் வச்சுருக்கேன்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அது மாதிரி சில ஒரு உதாரணத்துக்கு கள்வர்களால் பாவம் உண்டாகின்றது. இப்படி அதன் பிறகு பேய்களாலே அறிவு இழந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை, பேய்களாலே துன்பம் குற்றம் உண்டாகிறது. அறிவு இழந்து செய்யப்படும் செயல்கள், தன்னுடைய அறிவு இல்லாத சூழ்நிலை, மயக்கத்திலோ அல்லது பித்தத்தினாலோ ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு பாவங்கள் உண்டாகின்றன. இதெல்லாமே அகாம வினை என்று பெயர். அகாம வினைனா அறியாமல் செய்கின்ற பாவம், இதெல்லாம் தவிர்க்க முடியாது, ஏதோ ஒரு வகையில் வந்து தான் தீரும். இதை எல்லாமே மற்ற செயல்களெல்லாம் காமம் என்று கொள்ளுக, அறிந்து செய்கின்ற பாவம். சிவாகமங்களிலே இன்ன செயலை செய்தால் இன்ன பாவம் உண்டாகும் என்று கூறியுள்ளதை அறிந்திருந்தும் அதனை மீறி செய்வது தெய்வீகம் என அறிக. தெய்வீகம்னு ஒரு வகை, சிவாகமங்கள்ல வேதாகமங்கள்ல இந்த பாவத்தை செஞ்சா இந்த துன்பம் உண்டாகும் என்று சொல்லி இருந்து கேட்டும் ஒருத்தன் பாவம் செய்யறான், அதுக்கு தெய்வீகம்னு பேர். தெய்வத்தினுடைய கட்டளையை மீறி செய்கின்ற பாவம் அது தெய்வீகம். இப்போ கோயிலுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, தகுதி இல்லாதவர்கள் கோயிலுக்குள்ளே போக வேண்டாம், அர்ச்சனை பண்ண வேண்டாம்னு வேதம் சட்டம் சொல்லுது. அதை மீறி ஒருத்தன் போகிறான்னு வச்சுங்க, அது இந்த பாவத்தில் அடங்கும். அது மாதிரி இன்னும் தமிழில் அர்ச்சனை பண்ணக்கூடாது, வேத மந்திரங்களை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லுது வேதாகமங்கள். அதை மீறி ஒருத்தன் தமிழில் பண்ணுறான்னா அதுவும் இந்த பாதகத்தில் செய்யும். இப்படியான பாவம் தெய்வீகம்னு பேருது. சிவாகமங்கள் உணர்ந்தவர்கள் ஆசை மிகுதியால் செய்வது மோகம் என அறிக. ஆசையினார செய்யக்கூடிய பாவங்கள் அதுக்கு மோகம்னு பேர். படித்தவனும் செய்யக்கூடிய பாவம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இவ்வுலகில் உண்டாகும் பயன்களை தவிர மறு உலகில் உண்டாகும் பயன்களை கண்டவர் யார் என்று எண்ணுவதும் மோகம். இந்த உலகத்தில் வாழ்வதுதாயா சிறந்த பயன், மோட்சமாவது சுர்க்கமாவதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீடு பேட்டெல்லாம் யார் கண்டா? நூல்களில் சொல்லியிருக்கிறது தானே, இப்போ யாராவது பார்த்தது ஒன்று
கிடையாது.
ரொம்ப பேர் அப்படிதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கடவுள் ஒன்று உண்டா? ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் மனிதன் வாழ்கிறான். யானைக்கு பலன் தும்பிக்கை, மனிதனுக்கு பலன் நம்பிக்கை. அதனால் வீடு பேரெலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறது நாத்திகம். அதுவும் இந்த மோகத்துக்குள்ள அடங்கும். இப்படியான உலகியல் மோகத்தினால அவன் உண்மையை உணர முடியவில்லை. அப்படி பாவங்கள் வருகின்றன. அதன் பிறகு இதுவரை என்ன சொன்னார் பரிகாரவியல்ல? பிரம்ம நான்கு ஆச்சிரமங்களை சொன்னார். அதில் நைட்டிக பிரம்மச்சாரி, பௌதிக பிரம்மச்சாரின்னு ரெண்டு சொன்னார். இல்லற வாழ்வானை பற்றி சொன்னார். அதில் இல்லறத்தில் இருப்பவர் செய்கின்ற பரிகாரத்தை போல இரண்டு மடங்கு நான்கு மடங்கு பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் செய்ய வேண்டும் சொன்னார். காம் அறிந்து செய்கின்ற பாவம், அறியாமல் செய்கின்ற பாவம்னு ரெண்டு சொல்கிறார். இந்த ரெண்டு வகையை சொன்னார்ல. அதுக்கப்புறம் சொல்லக்கூடியது வழிபாட்டு முறையை சொல்கிறார். வழிபாடு எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் முதல்ல சொல்கிறார். பரிகாரத்தில் முதன்மையாக இருப்பது சிவ வழிபாடு தான். சிவ வழிபாட்டினாலே தீராத பாவங்களே கிடையாது. சில பேர் ஜாதகத்தில் பரிகாரம் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குத்தில் போய் முட்டை ரெண்டு வச்சு பால் ஊற்றிட்டு வாம்மா. இன்னும் சில பேர் குலதெய்வத்துக்கு போய் ரெண்டு கெடா வழிட்டு வாம்மா. பரிகாரங்கள், பரிகாரம்னா சிவபெருமானை வழிபாடு செய்வது தான் முதன்மையான பரிகாரம். நல்ல வேளை ஓரளவு இப்போ நம்மகிட்ட வர்றவங்கன்னா எல்லாம் கோயிலுக்கு தான் போக சொல்லணும். முக்காவாசி எல்லாம் சிவன் கோயிலுக்கு போச்சு. இப்போ ஜோதிடர்கள்லாம் இல்லைன்னா நிறைய பேர் கோயிலுக்கே போகமாட்டாங்க. நிறைய தெரிய நவகிரக கோயிலுக்குலாம் எல்லாம் ஜோதிடர்கள் மூலமாக போகிறாங்க. மக்களுக்கு துன்பம் நீங்கணுமேனு ஒரு ஆவல்,
பயம்.
பயம் அச்சமே கீழ்களது ஆசாரம் திருவள்ளுவர். பயம் இல்லைன்னா திருந்த மாட்டான் அந்த பயம்னு சொல்லி. சில துஷ்ட தெய்வங்கள்லாம் அதனால தான் படைச்சாரான். ஏன் இந்த மாதிரி துட்ட தெய்வங்கள்லாம் படைச்சிருக்காருன்னு அப்பா கேட்டாராங்க. பெரிய குருநாதர் கயவர்களை அடக்குவதற்காக. அவங்க இல்லைன்னா கயவர்லாம் திருந்தவே மாட்டான். அதுதான் திருவள்ளுவர், அச்சமே கீழ்களது ஆசாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. நல்ல காரியம் ஒருத்தன் கயவன் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான்னா பயத்தினால செய்வான் அல்லது பலன் கருதி செய்வான், அது மாதிரி சொல்கிறார். அதனால் சிறு தெய்வங்களுக்கு வந்து அவர்கள பயம் உள்ளதுனால தான் அவன் கோயிலுக்கு போகிறான். பரிகாரம் வந்து சிவன் சிவாலயத்தில் செய்வது தான் பரிகாரம். ராமர் எவ்வளவு ராமர் வந்து பெரிய கொலை பண்ணார், ராவணனை கொன்றார். அந்த பாவம் பண்ண இதை காளி கோயிலுக்கு போனாரா வேற என்ன பண்ணார்? சிவாலயத்தில் சிவலிங்க பூஜை தான் பண்ணார். எல்லா விதமான பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக அறுப்பது சிவலிங்க பூஜை தான். அதுக்கு மேலே எந்த வழிபாடும் கிடையாது. வழிபாடுனால துன்பத்தை நீக்குவதுன்னு தான் அர்த்தம், பாவங்களை கழுவுவதுன்னு தான் அர்த்தம். அதனால் வழிபாடு செய்வதற்குரிய காலம் அவசியம் என்று சொல்லுகிறார். சைவ சமய நெறியில் சொன்னது தான் இவரும் சொல்கிறார். உன்னிடுக சதா சிவமும் பிராமம் என்னும் முகூர்த்தத்து ஒளிந்திடில் பின் இரு குனிதம் உணர்ச்சிக்கே ஒரு நான்கு உன்னிடுக அல்லது இறை உருவத்தை மூலம் உரைத்திடுக. இருநூறு நீரு உடலில் பூசி பின்மனையில் புறப்படுக. பிழைத்தானே ஆயில் பேசிடுக அகோரத்தை இருநூறு. இருநூறு என்பறவை அன்ன அருந்தாது அருந்தி கவ்வியத்தை அற்றைக்கு அபஷபியம் பூண் நானும் மலசலம் மோசனத்து. வைகரை பொழுதிலே எழுந்து தூய்மை செய்து திருநீறு தரித்து கொண்டு ஆழ்ந்த நிலையில் தியானம் அமர்க. அதிகாலையிலே எழுந்து வைகரை துயில் எழு. அவையார் பெரும்புலர் காலை மூழ்கி, பெரும்புலர் காலை தான் விடியற் காலம், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பு நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வர் கடவுர் விரட்டனாரே. அதனாலே அதிகாலையிலே எழுந்திருந்து தூய்மை செய்து கொண்டு விபூதி அணிந்து கொண்டு ஆழ்நிலையிலே தியானத்துக்கு அமர்க. முதல்ல செய்ய வேண்டிய வேலை தியானம் பண்ண, சிவபெருமானுடைய திருவடிய தியானம். தியானம் செய்வதற்கு அருகதை இல்லாதவர் சிவலிங்க திருமேனியை வழிபாடு செய்க. தியானம் செய்ய முடியல, தியானம் செய்து பயிற்சி இல்லாதவர்கள் சிவலிங்க திருமேனியை வழிபாடு செய்க. தியானம்னா சாதாரணமாக அமைஞ்சிருமா? எல்லாருக்கும் அமையாது. அவங்க என்ன பண்ணோம், சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்ய வேண்டும். தூக்கத்தினால் வழிபாடு தவறினால் இரு மடங்கு நேரம் வழிபாட்டில் ஈடுபடுக. ரொம்ப நேரம் தூங்கிட்டா என்ன பண்றது? அசதியினால ஒருத்தர் ராத்திரியில ரொம்ப நேரம் விழாவுக்காக செயல்படுகிறார், காலையில தூக்கம் வரத்தானே செய்யும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வது? அதற்கு பரிகாரம், இரு மடங்கு நேரம் வழிபாட்டில் ஈடுபடுக. உதாரணமா காலையில 4:30 எந்திரிச்சு பூஜை பண்ணணும், முடியல, 7 மணிக்கு தான் எந்திரிக்கும்படியா இருக்குது. அன்னைக்கு வழக்கமா செய்யற பூஜையை விட 2 மடங்கு அதிகமா செய்யுங்க. வழக்கமா 1.5 மணி நேரம் பூஜை பண்றோம்னு வச்சுக்க, நேரம் கழிச்சு எந்திரிச்சோம்னா அன்னைக்கு என்னன்னா 3 மணி நேரமா செய்யணும். அதுக்கு நேரத்திலே
எந்திரிச்சிருக்கேன்.
அந்த காலத்துல செய்யாதது ஒரு குற்றமா, அதற்காக 2 மடங்கு நேரத்தை செலவிடுக என்று சொல்லுகிறார். இரு மடங்கு நேரம் வழிபாட்டில் ஈடுபடுக. சரி, ஒருவேளை நேரத்திலே எந்திரிச்சிடறோம், எந்திரிச்சு உறங்காமல் இருக்கிறோம், அப்ப வழிபாடு செய்யாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை. காலையில எந்திரிச்சோன்னா வேற முக்கியமான வேலை வந்துருது. அந்த நேரத்து உறங்காது இருந்தும் வழிபாடு செய்ய தவறினால் 4 மடங்கு நேரம் தியானம் செய்க. அந்த நேரத்தை விட்டு விடவே கூடாது. என்ன இருந்தாலும் அந்த நேரத்துக்கு பூஜைக்கு போய் உட்கார்ந்துருக்கும். அதை விட்டுட்டா, அதை விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு தூங்காம இருந்தோம்னா, தூங்கிட்டா 2 மடங்கு, தூங்காம இருந்துட்டா 4 மடங்கு. 4 மடங்கு நேரம் தியானம் செய்க. இவ்வாறு செய்யாதிருந்த குற்றம் நீங்க. அதுவும் செய்ய முடியல, 4 மணி நேரம் செய்யறதுக்கு நேரம் எங்க இருக்குது? அடுத்த அலுவல் பார்க்கணும், வேலைக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், வயலுக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், என்ன செய்ய முடியும்? 4 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருக்க முடியுமா? மூல மந்திரத்தை 200 முறை உருயேற்றுக. இதெல்லாம் நம்ம நமக்காக ஆசிரியர் சலுகை காமிக்கிறார். ஆமா, 200 முறை மூல மந்திரத்தை உருயேற்றுக. நேரத்துல எந்திரிக்க முடியாத குற்றம், எழுந்திருந்து பூஜை செய்ய முடியாத குற்றம், இவைகளுக்காக 200 முறை மூல மந்திரத்தை ஜபம் பண்ணும். அவங்கவுங்க மூல மந்திரத்தை ஜபம் பண்ணும். பின்னர் திருநீறு அணிந்து தியானம் செய்து இல்லறத்திலிருந்து புறப்படுக. அதன் பிறகு மற்ற காரியங்களை பார்க்கலாம். வீட்டிலிருந்து புறப்படும் போது விபூதியை அணிந்து கொண்டு தியானம் செய்து பிறகு புறப்படுகிறார். அதனால எந்த போகும்போது விபூதி பூசிட்டு தான் போகிறோம். அதனால புறப்படும் போது விபூதி இல்லாமல் புறப்படக்கூடாது. மாணிக்க வாசகரை வந்து அரசன் கூப்பிட்டானா, கூப்பிடும்போது அவர் விபூதி நித்தில தொழிபோர் நின்னும் நீச்சினை நிறைய பூசி விபூதியை பூசி கொண்டு போனார்னு திருவாத ஊரடிகள் சொல்றார். திருவாத ஊரடிகள், அதனால எங்க புறப்பட்டாலும் விபூதிய பூசிட்டு தான் புறப்படணும். திருநீர் அணியாமல் வெளியே செல்லுதலும் பூநூலை வலக்காதிலே வலக்காதிலோ வலத்தோளிலோ இட்டு கொள்ளாமல் மலம் சலம் கழித்தலும் குற்றமாகும். விபூதி இல்லாமல் வெளியில புறப்பட்டு போனாலும் மலசலம் கழிக்கும் போது இந்த பூநூலை வலது காதுல சேர்த்து கொள்ளவும் அல்லது வலது தோளில போட்டு, அப்படி இல்லைன்னா அது ஒரு குற்றமாகும். அதனால பெரும்பாலும் பூநூலை வந்து பூஜை நேரத்துல மட்டும் போட்டுக்கிறது நல்லது. கலட்டியதுனால ஒண்ணு குற்றம் இல்லை, அணிந்திருந்தால் அந்த முறையோடு அணியணும். பூநூல் வந்து ருத்ராட்சத்துக்கு சமம், ருத்ராட்ச மாலைக்கு சமம், சிவபெருமானுக்கு சமம். பதி பசு பாச உண்மையை உணர்த்துவது. பூநூலை வந்து வலது காதுல வலது தோல்ல சேர்த்து கொள்ள வேணும், அப்படி ஒத்து வராது பெரும்பாலும். அதனால பூஜை பெட்டியில மாலையோட கழட்டி வச்சிரு. பூநூலை வலக்காதிலோ வலத்தோளிலோ இட்டு கொள்ளாமல் மலசலம் கழித்தல் குற்றம். அப்படி ஒருவேளை அந்த குற்றம் நீங்குவதற்காக, ஒருவேளை பூநூலை மாற்றாமல் மலசனம் கழித்த குற்றம் உண்டாகிவிட்டதானால், விரதம் இருந்து பால், தயிர், மோர், வெண்ணெய் ஆகியவற்றை கலந்து சிவன் திருமேனியை முழுக்காட்டி எஞ்சிதை உண்டு அகோர மந்திரத்தை 200 முறை உருவேற்றுக. பூநூல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. சிவ சின்னங்கள், ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை, சில பேர் இந்த ஒத்த மாலை சின்ன ருத்ராட்சம் போட்டிருக்கும் போது அதில் இதை கழட்டி வச்சுட்டு தான் மலஜலம் கொடுத்துருவோம். ஏன்னா இது சிவபெருமானுடைய மறு வடிவம் இல்லையா, அதனால ரொம்ப தூய்மையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், பயன்படுத்தும். ஏக ருத்ராட்சத்துக்கு மட்டும்தான் கணக்கு, எந்த நேரமும் இருக்கலாம். இது மாங்கல்யத்துக்கு சமமானது. ஆன்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை வந்து இது பண்ண, அதுவரையும் ஒரு ஏக ருத்ராட்சம் இருந்தே ஆகும். மற்ற மணிகளை எல்லாம் அவ்வப்போது நம்ம பயன்படுத்த முறையில் பயன்படுத்தும். அப்படி இல்லையானால் பஞ்சகவியத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம், அந்த குற்றம் நீங்குவதற்காக. இப்போ நம்மளே ஒருவேளை அது மாதிரி அணிந்திருக்கிறோம் இல்லையா சில வேலை, அப்ப வந்து அந்த குற்றம் நீங்குவதற்காக என்ன பரிகாரம்னா, பஞ்சகவியத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து எஞ்சியதை உண்டு அகோர மந்திரத்தை 200 முறை உரியற்ற வேண்டும். அந்த மாதிரி செஞ்சிரு. பால், தயிர், மோர்னு எழுதியிருக்காங்க இந்த இவர். பஞ்சகவியத்துல மோர் வராது, தயிரோட செய்ய பால், தயிர், நெய், கோசலம், கோமயம், அதனால வெண்ணெய் நெய் போட்டிருக்காங்க. அது தவறு. கவியத்தை அற்றைக்குன்னா அந்த பஞ்சகவியத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் உரை கொஞ்சம் மாற்றிடும். அதுக்கு அடுத்தது மலசலம் கழிக்கும் போது சூரியனையும் பிராமணரையும் பசுவையும் பார்த்த குற்றம் நீங்க அகோர மந்திரத்தை உருவேற்றுக. திசை மாறியும் விதித்த இடத்திற்கு செல்லாமலும் மலசலம் கழித்தவன் முன் சொன்ன மந்திரத்தை உருவேற்றுக. அகோர மந்திரத்தை 200 முறை ஜபக்கணும், ஜபம் பண்ணணும். அந்த நேரத்தில் வந்து சூரியனையோ பிராமணரையோ பசுவையோ பார்க்கப்படாத, பார்த்தால் குற்றம் உண்டாகும். அதன் பிறகு இந்த திருக்கோயில் உள்ள தெரு, பூந்தோட்டம், குளக்கரை இந்த மாதிரி இடங்களிலெல்லாம் மலசலங்கள் செல்லுவது தவறு. மலைக்கோட்டை கோயில்லையே பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க. கோயில் என்ன முக்கியமான தூய்மையான இடம் அது, அங்கேயே மேலேயே கட்டி வச்சிருக்கேன். பல கோயில்களையும் இடத்துல கட்டி வச்சிருக்கேன், திருவானை கோயிலையே கட்டியிருக்கேன். அது வந்து பாதகத்தில் பெரிய பாதகம். உடம்பு தூய்மையாக இருந்தால் தான் கோயிலுக்கு போகணும், முடியலன்னா போகாமல் இருக்கிறது நல்லது, அது வந்து பாவத்தில் சேரும். அப்படி ஏதோ ஒரு வேளை அது மாதிரி சூழ்நிலை நேர்ந்து விட்டால் அதற்கு என்ன பரிகாரம்? உள்ளம் வருந்தி உண்ணாதபடி விரதம் இருந்து பஞ்ச பிரம மந்திரத்தை 100 தடவை உரியற்றுக. அப்படி ஒருவேளை நம்ம ஏதோ உடல் சூழ்நிலை தாங்க முடிய, சில சமயத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யணும்னா, பஞ்ச பிரம மந்திரத்தை 100 முறை உரியற்ற வேண்டும். பஞ்ச பிரம மந்திரம் 5 × 100 = 500 முறை. ஓம் ஈசானமூர்த்தாய நமக, ஓம் தத்புருஷ பக்தராய நமக, ஓம் அகோர ஹிருதயாய நமக, ஓம் பாமதேவ ஹுக்யாய நமக, ஓம் சத்யோஷாத மூர்த்தய நமக. இப்படி 5 மந்திரங்கள் பஞ்ச பிரம மந்திரங்கள்னு பேர். மந்திரங்கள் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த மந்திரம் இதுதான். பிரம்மம்னா பெருசு, பஞ்ச பிரம்மம்னா 5 பெரிய உயர்ந்த மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் தான் பரிகாரத்துக்கு அடிக்கடி பயன்படும். குற்றங்களை பாவங்களை நீக்குவதற்காக எல்லா கிரியைகளையும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த 5 மந்திரம் தான். ரொம்ப உயர்ந்த மந்திரம். அதனால சிவாலயங்களில் மலசலம் கழிக்கும்படியான துன்பம் சூழ்நிலை நேர்ந்து விட்டால் இந்த மந்திரத்தை 100 முறை ஜபம் பண்ணால் அந்த தோஷம் நீங்கும். இதை அனுட்டிக்க வேண்டியது. திருவிழா நடைபெறும் வீதியிலும் சுடலை அருகிலும், சுடலைனா மயானம், மயானத்திலும் திருவிழா நடைபெறும் வீதியிலும் மலசலம் கழித்தவன் உபவாசம் இருந்து, உபவாசமாக சாப்பிடாமல் இருந்து ஈசான மந்திரத்தை 500 ஜபிக்க வேண்டும். அந்த மாதிரி ஜபம் பண்ணிக்க வேண்டியது. அடுத்தது நீர்நிலைகளில் சுத்தமாக ஆடுக நீரினை ஆற்றுள் அரிது எண்ணில் மற்றவற்றும் ஆடை தண்ணில் அழுக்கு அறுக்க அறிந்திடினும் மலத்தால் தூடிதம் என் மூத்திரத்தும் சுக்கிலத்தினாலும் தோய்ந்திடுக காலத்தில் சுடுநீரும் சொரிக கூடியிட கோஷலமும் குளிர்நீரும் சொரிக கூட்டிடுக. சுத்தம் இருத்திகை தன்னையும் துலங்க ஓடும் புனல் வெள்ளத்தும் உருத்தில் ஒலித்து அழுக்கை ஒலித்திடுக. வாதபத்தில் உலத்திடுக உணர்ந்து. ஆறு முதலியவற்றில் நீராடுவது சிறப்பு. அதான் ஓடுகின்ற தண்ணீரில் குளிக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. தேங்கி இருக்கின்ற தண்ணீரில் குளிக்கிறது அவ்வளோ சிறப்பானதில்ல. குளம் கிணறு ஏன்னா இல்லாத பாட்டுக்கு தான். ஓடுகின்ற தீர்த்தத்தில் குளிக்கிறது தான் விசேஷம். கிணற்று நீரிலும் நீராடலாம், அது ரெண்டாவது. நீராடி வழிபாடு செய்த பிறகு ஆடைகளை துவைத்து உலர்த்துக. குளிச்ச உடனே துணியை போட்டு துவைச்சிட்டு இருக்க கூடாது. குளிச்சுட்டா நேராக வழிபாடு போய் பூஜையை முடிச்சுட்டு அப்புறம்தான் துணிமணியெல்லாம் துவைக்கணும். சில பேர் குளிச்சுட்டு அப்பயே வேஷ்டியை போட்டு துவைக்கிறதுனால அந்த தண்ணீர் மேலப்படும், அந்த குற்றம் உண்டாகும். அந்த குற்றத்தோட போய் சுவாமி பூஜை பண்ணக்கூடாது. குளிச்சுட்டு ஈர உடையோட போயும் பூஜை பண்ணக்கூடாது. குளித்த உடனே தூய உடையை உடுத்தி கொண்டு நேராக வழிபாட்டுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் வந்துதான் அந்த முதல்ல இருந்த துணியெல்லாம் துவைக்கணும். முன்னாலே தொலைச்சு துவைச்சிட்டு அப்புறம் குளிக்கலாம். ஆமாம், அது பரவாயில்ல. குளிச்சதுக்கப்புறம் போட்டு துவைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம். வழிபாடு செய்த பிறகு ஆடைகளை துவைத்து உலர்த்துக. உண்ணும் போது ஏற்பட்ட அசுத்தத்தையும் தூய்மை செய்க. சாப்பிடும் போது ஏற்பட்ட அசுத்தங்கள், உணவு சாப்பிடுகின்ற போது இந்த இடத்துல உண்டான அசுத்தம், அதை துப்புரவு செய்து விடுக. உடம்புல இருக்கிற மலசலம் வியர்வை முதலானவற்றால் ஆடை அழுக்காகின்றது. அந்த ஆடைகளை வந்து உவர் நீரினாலே தூய்மை செய்க. உவர் நீர்னா காரம் கலந்த நீர். உவருக்கு வந்து உவர் மண் இருக்கு இல்லையா, உவர் மண், உப்பு மண். அதன் பிறகு பசுவின் சாணம், இதை கலந்து துவைத்து கொள்வதுதான் விசேஷம். அதான் தூய்மையான ஆடையாக இருக்கும். சோப்பை விட உவர் மண்ணும் சாணமும் கலந்து துவைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அது மாதிரி துவைக்கிறது கொஞ்சம் நேரம் காலங்கள் வேணும். அதனால முடிஞ்ச வரைக்கும், ஆமாம் ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் சோப்புனால தூய்மைப்படுத்திக் கொள்வது நல்லது. உவர் நீர் முதலிய கார நீரிலை நனைத்து வெந்நீரும் மண்ணும் கூட்டி பசுவின் சிறுநீர் தெளித்த குளிர்ந்த நீரிலே துவைத்தால் துப்புரவாகும். பசுவினுடைய சிறுநீர் தெளித்த தண்ணீரிலே துவைக்கலாம், அது தூய்மையாகும். அது மாதிரி நம்ம ஓரளவு கலந்து வச்சுக்க வேண்டியதான். குளிக்கும்போது மண், வில்வ மரத்தடி மண், வன்னி மரத்தினுடைய மண், அந்த மணலாம் எடுத்து சலிச்சு வச்சுக்கிட்டு குளிக்கிறது விசேஷம். அதிகபட்சம் சோப்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. சோப்பு ஒரு வகையான அடுக்கு தான். அதை விட மணல் விசேஷம். மணலில் குளித்தா உடம்புக்கும் நல்லது, தோல் சம்பந்தம் வியாதிகள் வராது. அதனால் சில இன்னும் சிலர் அது மாதிரி கடைப்பிடித்து வருகின்றார். திருச்சியில் ஒரு ஐயர் அது மாதிரி தான் தூய்மையாக அந்த மணலை எடுத்து வச்சு சலிச்சு வச்சுக்கிட்டு குளிப்பார். அது நல்லது, உடம்புக்கு நல்லது. சைவ சமய நெறியிலையும் சொல்லுது, மணல் பூசி குளிக்காத உடம்பு நாய் உடம்புக்கு சமம். அதுக்கு பதிலாக தான் சோப்பு பயன்படுத்துகிறான். இருந்தாலும் மணல் வச்சுக்கிறது விசேஷம். வாரத்தில் ஒரு நாளாவது அந்த வில்வ மரத்தடி மண், வன்னி மரத்தினுடைய மண். ஓடுகின்ற நீரில் கல்லில் அடித்து ஆடைகளை துவைத்து வெயிலில் உலர்த்துக. ஓடுகின்ற தண்ணீரில் ஆடைகளை அடித்து துவைக்க வேண்டும் என்று சொல்றார். அதன் பிறகு குளிக்க முடியாதவர்கள் என்ன செய்வது? நோய் அஞ்சினனில் பிணியாளன் ஆடியிட குளிர்நீர் அளந்த புனல் ஆடியவின் அகத்து நினைந்து அறைக. தஞ்சம் என பிரம்மங்கள் சடங்கங்கள் முக்கார் தன் புனலுக்கு அந்நியனும் அஞ்சினேல் தானும் எஞ்சலர எண்பத்தும் இருபத்தும் இயம்ப இருநூறும் சாதத்தை இயம்பிடுக. நூற்றெட்டு அஞ்சல் என அகோரத்தை ஆடை அற இரு ஆடையற நீருள் ஆடினேல் உண்ணல் ஒளிக அற்றைய நாள் அளந்து. நோய்வாய்ப்பட்டவர்கள் வெந்நீரில் குளித்த குற்றம் தீர பஞ்சபிரம சடங்க மந்திரங்களை மூன்று முறை உரியேற்றுக. உடம்பு சரியில்லாத போது வெந்நீரில் குளித்தவர்கள் அந்த தோஷம் நீங்கும்படியாக பஞ்சபிரம சடங்க மந்திரங்களை மூன்று முறை உருவேற்றுக. பஞ்சபிரம சடங்க மந்திரம், பஞ்சபிரம ஈசானந்த புருஷ கோரவாமன், அப்புறம் ஹிருதயம் சிரசி சிகை நேத்திரம் கவசம் அஸ்திரம் என்ற பதினோரு மந்திரங்கள். அதுதான் குருநாதர் முதல்ல உபதேசம் பண்ணுவார். இந்த பதினோரு மந்திரம் மூல மந்திரம் சமிதா மந்திரங்கள். பஞ்சபிரமம் அஞ்சு, சடங்க ஆறு, சட்டுனா ஆறு, அஞ்சு ஆறும் பதினோரு மந்திரம் சமிதா மந்திரம். அந்த சமிதா மந்திரங்களை மூன்று முறை உச்சரிக்கணும். அப்படி செஞ்சா அந்த சுடுதண்ணில குளிச்ச தோஷம் நீங்கும். வெந்நீரில குளித்த தோஷம் குளித்ததுக்கு அப்புறம் தான், குளிச்சதுக்கு அப்புறம். இதுதான் விசேஷம், சிறப்பு மந்திரம். ஆமா, நோய் இல்லாதவன் வெந்நீரில் குளித்த குற்றம் அகல சத்தியோஜாத மந்திரத்தை 300 உரு ஏற்றுக. ஆமா, நோய் இல்லாம ஒருத்த வெந்நீர்ல குளிக்க கூடாது. சில பேர் வந்து வேணும்னே தினந்தோறும் சுடுதண்ணிலே குளிப்பான், அப்படி ஒரு பழக்கம். அதனால வெந்நீர்ல குளிக்கிறத தவிர்த்து விடணும். குளிர்ந்த நீர்ல நீராட வேண்டும். சீத புனலாடி சிற்றம்பலம் வாடி, சீத புனல். மாணிக்கவாசகர் எல்லா விஷயத்தையும் சொல்லி, சீத புனலாடி சிற்றம்பலம் வாடி வேத பொருள் வாடி அப்பொருளா. குளிர்ந்த தண்ணீர்ல குளிச்சா உடம்புல பல வியாதிகள் நீங்குதுன்னு சொல்றாங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்படி நோயில்லாதவன் வெந்நீர்ல குளிச்சானா சத்தியோஜாத மந்திரத்தை 300 முறை உருவேற்றுக. சிகிச்சை பெற்றவர்கள் மற்றவர்கள் ஆடை இல்லாமல் நீரிலே நீராடக்கூடாது. இரண்டு வஸ்திரங்கள் இருக்கு, ஆடை இல்லாமல் நீராடுவது பிழை. அப்படி குற்றம் நேர்ந்து விட்டால் உண்ணா நோன்பு இருந்து அகோர மந்திரத்தை 108 உரு ஏற்றுக. அதனால குளிக்கும் போது ஆடை அவசியம். அப்படி இல்லைன்னா அகோர மந்திரத்தை 108 முறை உரு ஏற்று. ஆமா, இரண்டு ஆடை அவசியம். எப்போதுமே இரண்டு ஆடை குளிக்கும் போதும் தேவை, இரண்டு வத்திரம் இருக்கணும். அது மாதிரி சொல்றார். இதெல்லாம் குளிக்கும் போது ஏற்படக்கூடிய எச்சரிக்கைகள். குளிக்கும் போதும் உறங்கும் போதும் காலையில் எழுந்திருக்கும் போதும் என்னென்ன முறைகளை கடைபிடிக்க வேண்டும், அதில் ஏதாவது குற்றங்கள் இருந்து விட்டால் என்னென்ன மந்திரங்கள் பரிகாரங்கள், இதெல்லாம் சொல்கிறார். அதன் பிறகு தீண்டல் முறையை பற்றி சொல்கிறார். தீட்சை பெற்றவருக்கு எத்தனை நாள் தீட்டு முதலான வகை, அதுக்கு என்ன பரிகாரம், குடும்பத்தில் இருக்க தீட்டு சொந்த பந்தங்களில் வரக்கூடியது சொல்கிறார். அதன் பிறகு பல பிராமணர்களுக்கு உண்டான நெறிமுறைகள், குற்றங்களும் அதற்கு உண்டான பரிகாரங்களும் நிறைய சொல்றார். அவற்றையெல்லாம் அடுத்த வாரத்திலே கடம்பவனேஸ்வருடைய திருவருளால் சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை பூர்த்தி பண்ணி சித்தம் பார்வதீபதை அன்பு மிக கூறி ஓவியத்திலந்தம் அருள்வாயே கணிந்த சுகலீல சூரனை கடிந்த கதிவேலாயே மனவர் புயந்த மனிதீர ஏரகத் தமர்ந்த பெருமாளே வான்முகில் வடாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னம் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பரம் பார்வதீபதயே.